நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன். புவி வெப்பமடைவதை மட்டுப்படுத்துவதில் பாரிஸில் நடைபெற்று வரும் ஐநாவின் காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாடு ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார்.
Nearly 200 nations have assembled here this week. A declaration that for all the challenges we face, the growing threat of climate change could define the contours of this century more dramatically than any other. And what should give us hope that this is a turning point?
புவி வெப்பமடையும் பிரச்சினை உருவானதில் அமெரிக்காவுக்கு பங்கு உள்ளது என்பதை தாங்கள் அறிந்துள்ளதாகவும் அது தொடர்பில் பொறுப்புடன் கூடிய நடவடிக்கை எடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் மாநாட்டில் எட்டப்படும் எந்த ஒரு உடன்பாடும் ஏழை நாடுகளுக்கான உதவிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று சீன அதிபர் அந்த மாநாட்டில் தெரிவித்தார்.
சிறிய நாட்டு வான் எல்லையில் ரஷ்ய ராணுவ விமானம் ஒன்றை துருக்கி நாடு கடந்த வாரம் சுட்டுவீழ்த்திய சம்பவம் தொடர்பாக மன்னிப்பு கோர துருக்கி மறுத்திருக்கிறது. துருக்கிய பிரதமர் மெஹ்மூத் டவுத் டூகோலு கருத்து வெளியிடும் போது, இது துரதிருஷ்டவசமான சம்பவம்தான், ஆனாலும் தனது வான் எல்லைகளை பாதுகாக்கும் உரிமையும் கடமையும் துருக்கிக்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யா விடுத்திருக்கும் அறிக்கையில் துருக்கியின் நடவடிக்கை முதுகில் குத்துவது போன்றது, எனவே துருக்கி மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ரமாடி நகரை மீட்கும் நடவடிக்கையை தாங்கள் தொடங்கும் முன்னர் நகரின் மையப்பகுதியில் உள்ளவர்களை வெளியேறுமாறு ஈராக்கிய ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ரமாடியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு கூறி விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டுள்ளன. தேசிய தொலைக்காட்சியிலும் தகவல் வெளியாகி உள்ளது என்று பாதுகாப்பு வட்டார தகவல் ஒன்று பிபிசியிடம் தெரிவித்தது.
பதின்பராய பாலஸ்தீன பையன் ஒருவனை கடந்த ஆண்டு 2014 இஸ்ரேலர்கள் இருவர் கொலை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கொலையாளிகள் இருவரும் சட்டப்பூர்வ வயது எல்லைக்கு உட்பட்ட இளையவர்கள் என்பதால் அவர்களின் பெயர்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த கொலை கும்பலின் தலைவனாக சந்தேகிக்கப்பட்ட வயது மூத்த மனிதன் ஒருவன் மீதான விசாரணை அவனது மன நல நிலைமை மீள் பரிசீலனை செய்யப்படும் வரை இடைநிறுத்தி வைக்கப்பட்டது. கொல்லப்பட்ட பலஸ்தீன இளைஞனின் பெயர் மொஹமட் அபு காதர். 16 வயதான இந்த பையன் கிழக்கு ஜெருசலமிலிருந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கடத்திச் செல்லப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டான்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்திய திரையரங்கு ஒன்றில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பொழுது சிலர் எழுந்து நிற்கவில்லை என்பதால் அவர்கள் பலவந்தமாக வெளியேற்றப்படுவதாக காட்டும் வீடியோ ஒன்று வெளியானதை அடுத்து நாட்டுப்பற்று குறித்த தீவிரமான விவாதங்கள் தொடங்கியுள்ளன. முஸ்லிம் குடும்பத்தவர் என்று கூறப்படும் சிலரை அந்த திரையரங்கில் இருந்த மற்றவர்கள் திட்டி தீர்ப்பதையும் அவர்கள் அரங்கை விட்டு வெளியேறுமாறு பணியாளர்கள் கோரிய போது கை தட்டுவதையும் அந்த வீடியோ காட்டுகிறது. இதை அடுத்து அந்த விஷயம் இந்தியாவில் ட்விட்டரில் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படும் ஒரு அம்சமாக மாறியுள்ளது.
மத்திய அமெரிக்க குடியரசு நாட்டின் தலைநகர் பெங்குவிக்கு விஜயம் செய்த போப் அரசர் பிரான்சிஸ் பெங்குவியில் முற்றுகையிடப்பட்டிருந்த பள்ளிவாசல் ஒன்றுக்கும் விஜயம் செய்தார். ஆண்டவனின் பெயரால் வன்முறைகள் நடத்தப்படுவதை அவர் கண்டனம் செய்ததோடு காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் மனப்பான்மை, வன்முறைகள் ஆகியவற்றை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரர்கள் என்றும் வெறுப்புணர்ச்சி கைவிடப்பட வேண்டும் என்றும் போப் அரசர் கோரிக்கை விடுத்தார். இந்த கவுடு உக்னோ பள்ளிவாசலில் ஏராளமான முஸ்லீம்களை கிறிஸ்தவ கடும் போக்காளர்கள் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டிருந்தார்கள். பெங்கு நகரில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட பின்னர் போப் அரசர் தமது ஆப்பிரிக்க விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு ரோமுக்கு திரும்பினார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சர்வதேச விமர்சனங்களையும் மீறி தென் துருவ பகுதியில் திமிங்கல வேட்டையை முன்னெடுக்கும் கப்பல்கள் நாளை செவ்வாய்க்கிழமை பயணிக்கும் என்று ஜப்பான் அறிவித்துள்ளது. ஐநாவின் மிக உயர்ந்த சட்ட அமைப்பின் உத்தரவையும் மீறி ஜப்பானின் இந்த 3 பயணம் தொடங்குகிறது.
சீனாவுடன் ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக சிறையிலிருந்த ஒற்றர்களை தாங்கள் பரிமாறிக்கொண்டதாக தாய்வான் அறிவித்திருக்கிறது. 60 வருடங்கள் இடைவெளிக்கு பின்னர் முதல் தடவையாக இம்மாத ஆரம்பத்தில் இரு நாடுகளின் தலைவர்களும் சந்தித்த பிறகு இந்த பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.